ஆக ஆறாறு தத்துவம் எது என்பதை முதல்ல கேட்டார். ஆறாறு என்பது அந்த ஆறு பெருக்கல் ஆறு 36 ஆறாறு. ஆக இப்படி ரெண்டு ஒரு எண்ணை சொல்லும் போது அதை ரெண்டு எண்களின் பெருக்கலாகவோ கூட்டலாகவோ அல்லது ரெண்டு மூன்று எண்களின் கூட்டலாகவோ அல்லது ரெண்டு மூணு எண்களை கூட்டி அதுல இருந்து ஒன்று குறை ஒன்றை கழிச்சா அந்த நம்பர் வரும் அப்படி எல்லாம் சொல்லுவார்கள் பாடல்ல. அதுல சொல்லும் போது எந்த இடத்துல பெருக்கல் முறையில சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல கூட்டல் முறையை சொல்லியிருக்காங்க, ஆறு ஆறுனா ஆறு ஆறு 12 அப்படி கொள்ளக்கூடாதா என்ன சொன்னால், கூட்டல்ல நம்ம கூட்டி அதை ஆறையும் ஆறையும் கூட்டுற மாதிரி கொள்ளணும்னா அங்க உண்மை வந்துட்டு ஆறும் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டா அங்க கூட்டல் தான். அந்த உண்மை இல்லாம ஆறு ஆறுன்னு சொன்னா பெருக்கல். இது செய்யுள் வழக்கு. பின்னால ஒரு பாட்டு வரும், அந்த திருநடனத்தை பற்றி கேட்கின்றாரு ஒரு கேள்வி, அதுக்கு விடை சொல்ற இடத்துல வரும். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே வரும். எட்டும் இரண்டும் உண்மை வச்சு சொன்னதுனால அது உங்க கூட்டல் 8 2 10. அப்ப உண்மை இல்லாம ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு அது பெருக்கல். ஆகவே ஆறு ஆறு 36. 36 தத்துவம் ஏது, 36 தத்துவங்களுடைய இயல்பை கேட்கின்றார். ஆக ஐயம் கேட்பது என்பது வேறு, வினா கேட்பது என்பது வேறுன்னு முதல் சிந்தனையிலே சொன்னாங்க. 36 தத்துவங்களை பற்றி எல்லாமே விளக்கியுள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். ஆகவே ஆறு ஆறு தத்துவம் ஏது என்று கேட்டவர் அடுத்து ஆணவம் ஏது என்று கேட்கின்றார். மாறா வினை அன்றேதான் மாறா வினை ஏது. ஆறாறு தத்துவம் சொல்லும்போது அவை மாயா காரியங்கள், மாயையிலிருந்து தோன்றியவை. அப்போ அங்கு மாயா மலம் பெறப்படுகின்றது. அடுத்து ஆணவம் ஏதுன்னு சொல்லும்போது ஆணவ மலம். அன்றையதான் மாறா வினை ஏது, வினைங்கும் போது கண்ம மலம். அப்ப சைவசாந்திர சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று மலங்கள் பற்றி முதல் மூன்று வினாக்களும் அமைகின்றன. அவற்றை நாம ஆணவம் கண்மம் மாயை என்று ஒரு முறையில சொல்வது வழக்கம். ஆணவம் தான் மூலமலம், அதனாலதான் யான் எனதுங்கிற உணர்வு ஏற்படுது. இது கண்மத்தை செய்து மாயை சார்ந்த பிறவியை அது அடைகின்றது ஆன்மா சொல்லிட்டு அந்த ஆணவம் கண்மம் மாயை மும்மலங்களாக சொல்லுவோம். ஆக அந்த முறையில் சொல்லாமல் முதலில் மாயா காரியமாகிய தத்துவத்தை குறிப்பிடுகின்றார். ஆறாறு தத்துவம், ஏன்னா கண்மம் இந்த ஆறாறு தத்துவங்கள் இது சரீரத்துல இருக்கின்றன தத்துவ கருவிகள்லாம். இப்ப சரீரம் தான் எளிதில் புலனாவது, உடம்பு தான் எளிதில் புலனாகக்கூடியது. வினையோ ஆணவமோ அவையெல்லாம் நுண்மையானவை. ஆக முதல்ல எளிதில் புலனாகக்கூடிய இந்த கருவிகளாலான இந்த கருவிகள் இருக்கக்கூடிய உடம்பை சொல்லுகின்ற முறையிலே முதல்ல தத்துவத்தை சொன்னார் என்று நாம கொள்ளலாமா சொன்னார். அப்படின்னா அதற்கப்புறம் வந்து எதை சொல்லணும், வினைய சொல்லணும். ஏன்னா வினையை விட ஆணவம் தான் ரொம்ப நுட்பமானது. எத்தனையோ சமயத்தவர்கள் வினையை உடன்படுகின்றார்கள் இல்லையா. சைவ சமயம் மட்டுமன்று அகப்புற சமயங்கள், ஆகமங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய அகப்புற சமயங்கள், ஆகமங்களை ஒப்புக்கொள்ளாத வேதங்களை மட்டுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய வேதாந்தம் வைணவம் போன்ற சமயங்களும் வினையை ஒப்புக்கொள்கின்றார்கள். வேதங்களை கூட உடன்படாத சமண சமயம் கூட வினையை ஒப்புக்கொள்கின்றார்கள். உலகாத சமயத்து தான் ஒண்ணும் கிடையாது, நல்வினை தீவினை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன் இஷ்டம் போல வாழு, எல்லாரும் இஷ்டம் போல வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம். நல்வினை தீவினை எதுவும் கிடையாது. அவர்கள் ஒருத்தர் தான் அப்படி சொல்றாங்களே ஒழிய மற்றபடி வினையை எல்லாரும் ஒத்துக்கொள்ள எல்லா சமயத்தாரும் ஒத்துக்கொள்கின்றார்கள். வினை கோட்பாடை ஒத்துக்கொள்ளாதனால உலகாயுதருடைய கோட்பாடை எல்லா சமயத்தவர்களுமே கண்டிக்கின்றார்கள். இது வாழ்க்கையே தடம்புரளை செய்து கொண்ட கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஆனா ஆணவ மதத்தை எத்தனை சமயத்தவர்கள் உடன்படுகின்றார்கள், ஏன்னா அந்த அளவுக்கு சிந்திக்க முடியல. இது நுட்பமான விஷயம், சித்தாந்த செய்வதா ஆணவ மதம் சொல்வது. அப்ப அதுதானே நுட்பமானது. அப்ப முதல்ல சூளமானதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும்னா அப்ப மாயையை சொல்லி கண்மத்தை சொல்லி ஆணவத்தை சொல்லியிருக்கணும். ஆனா மாயை முதல்ல சொல்றாரு ஆறாறு தத்துவம்னு, அப்புறம் ஆணவத்தை தானே சொல்றாரு. ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, ஆணவத்தை சொல்லிட்டு அப்புறம் மாறாவினை ஏது இல்லைதான் மாறாவினை. அப்ப இது என்ன வரிசை முறை, ஏதோ செய்யுள்ள முன்ன பின்ன வைக்கலாம் அந்த முறையில் வைத்திருக்கின்றார். அதற்கு மேல் அதை ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் கொள்ளலாம். ஆனால் எனக்கு ஒரு கருத்து தோன்றுகின்றது என்னவென்றால், இந்த ஆறாறு தத்துவத்தை முதல்ல சொல்லியிருக்கின்றார், அதற்கப்புறம் ஆணவத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன ஆறாறு தத்துவம் நாம வந்து நமக்கு நேரடியாக பயன்படக்கூடிய கருவிகள். இந்த கருவிகள் இல்லாம நம்ம வந்து உலகத்துல எதையுமே நம்ம அறிந்து கொள்ள முடியாது. உலகத்தை அறிந்து படிப்படியாக நாம் பக்குவப்படாமல் சிவத்தை அறிவது என்பது முடியாது. அதனால உலகத்தை அறிந்து பக்குவப்பட்டு தான் நம்ம சிவத்தை அறியணும் அடையணும். அப்போ அது உலகத்தை அறிவதற்கு அவசியம் தேவையானவை இந்த உபதார தத்துவங்கள். ஆகவே நமக்கு தேவனால் அருளப்பெற்ற ஒரு பெரிய கொடையாக இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. அவற்றை முதல்ல சொன்னார், தூளமானவை என்ற நோக்கிலையும் கொள்ளலாம், கண்மத்தையும் ஆணவத்தையும் நோக்க. அதுக்கப்புறம் ஏன் அந்த ஆணவத்தை சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, இந்த தத்துவங்களை இறைவன் உயிர்களுக்கு என்ன நோக்கத்தில் வழங்கியுள்ளான், உயிர்களுடைய ஆணவ பிணிப்பை போக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் தத்துவங்களை வழங்கியுள்ளான். இன்னைக்கு கூட நம்ம காலையில் வந்து அருள்நெறி கூட்டாங்க, அருள்நெறி திருக்கூட்டத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கும் பொழுது உமாசுவாச்சாரிய குருபூதி அந்த பத்திரிகை ஒரு பாடலை பார்க்கும் பொழுது அந்த பாடல் இங்க மேற்கோள் காட்ட பொருத்தமாக இருக்கின்றது. என்ன சொல்றாரு சிவபிரகாச உமாசிவம், நேற்று உமாசிவத்தை பத்தி தான் நம்ம மன்றத்தினே சிந்திச்சோம், சிவபிரகாச பாடல்களை சிந்தித்தோம் இல்லையா. அதுல ஒரு பாடல் என்ன சொல்றார், புகழும் அலம் ஒழித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்திடும். சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை ஒழிப்பதற்காக இந்த கலாதி முதலிய தத்துவங்கள் திருவருளால் ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 36 தத்துவங்களையும் எதற்காக ஆன்மாக்களுக்கு சிவபெருமான் வழங்கியுள்ளார், இவற்றை பெற்று முறையாக வாழ்ந்து அதன் மூலம் இந்த ஆணவ மலத்து பிணிப்பை இந்த ஆன்மாக்கள் அதிலிருந்து இந்த ஆன்மாக்கள் விடுபட வேண்டும், பிணிப்பிலிருந்து விடுபட ஆணவ மலத்தை போக்குவதற்காக. 6 தத்துவத்தை சொன்னவர்கள் அது எதை நீக்குவதற்காக வழங்கப்பட்டுள்ளன ஆணவ மலம் என்ற முறையிலே ஆணவ மலத்தை அடுத்தபடியாக சொன்னார். 6 தத்துவங்களை பெற்று அதன் மூலம் ஆன்மாக்களாகிய நாமெல்லாம் இந்த ஆணவத்திலிருந்து விடுபடணும். அதற்குரிய வழிமுறை என்ன? 6 தத்துவங்களை பெற்று எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி இந்த 6 தத்துவங்களை எப்படி பயன்படுத்தி நாம் ஆணவ பிணிப்பிலிருந்து விடுபடுகின்றோம் என்று எண்ணி பார்க்கும் போது, இந்த தத்துவ கருவிகளை கொண்டு நாம் இந்த உலக விடயங்களை அறிகின்றோம், அவற்றில் பற்று வைக்கின்றோம், அது வினையாகின்றது. அந்த வினைகளை செய்து வினைப்படங்களை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மேல் வினைகளை செய்து அந்த வினைகளை பெருக்கி அந்த வினைகளின் பலனை அனுபவித்து வினைப்பலனை அனுபவித்து அனுபவித்து தான் பக்குவப்படுறோம். உலகியல்ல சொல்லும் போது அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அது அனுபவ அறிவு மிக்கவர், அனுபவம் வாய்ந்தவர்களை வழிகாட்டிகளாக கொள்ள வேண்டும். அப்படி உலகியல் நோக்கில் அனுபவம்னு சொல்லக்கூடிய சொல்லு சித்தாந்த நோக்கில் அதை அனுபவம் என்ற சொல்லை பார்க்கும் பொழுது அந்த அனுபவம் என்பது வினை பயனாகத்தான் இருக்க வேண்டும். உலகத்தில் நாம ஒன்றை அனுபவித்தோம் என்றால் அது வினை பயன் தான் இல்லையா. ஆகவே வினைகளை செய்து வினைப்பயன்களை அனுபவிப்பதன் மூலம் நாம பண்பட வேண்டும், பண்பட்டு இந்த ஆணவத்திலிருந்து விடுபடுவோம். ஆகையினால் 6 தத்துவங்களை பெற்று அதன் மூலம் ஆணவத்திலிருந்து எப்படி நாம விடுபடுறோம் என்று சொன்னால், 6 தத்துவங்கள் துணை கொண்டு வினைகளை செய்து வினைப்பலன்களை நுகர்ந்து பண்பட்டு அதன் மூலம் தான் ஆணவத்திலிருந்து விடுபடுறோம். ஆகவே 6 தத்துவங்களை முதலில் சொன்னால் அவற்றை பெற்று நாம் நீங்க வேண்டிய நாம் நீக்கிக் கொள்ள வேண்டிய ஆணவத்தை அடுத்து சொன்னார். அந்த ஆணவத்திலிருந்து நாம் நீங்குவதற்கு வழிமுறையாக இருக்கக்கூடிய அந்த வினையை அதற்கு பின்னர் சொல்லியிருக்கின்றார். ஏதாவது ஒரு முறையிலேதான் ஆசிரியர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த முறையானது எனக்கு ஒரு சிந்தனையிலே தோன்றுகின்றது. இதற்கு ஆதாரமாக சிவஞான சித்தியாரிலே ஒரு பாடல், இப்படி தத்துவம் தத்துவமா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அருள் விஸ்வமே ஒரு வினாவை எடுத்துக் கொள்கின்றார். என்ன எல்லா தத்துவங்களுடைய தோற்றத்தையும் சொல்றார், அவற்றின் தொழிற்பாட்டையும் சொல்கின்றார் அப்படின்னு நிறைய பாடல்கள் செல்கின்றன. சென்று விட்டு அவருக்கே திருவுள்ளத்துல தெரியுது, இத்தனை பாடல்களையும் படிப்பவர்கள் கேட்பார்கள், என்ன தத்துவ கருவிகள் இத்தனை தத்துவ கருவிகளா, ஒவ்வொன்றும் அதுல தோன்றது இதுல தோன்றதுன்னு சொல்றோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலை செய்து சொல்றோம், அப்ப ஏன்யா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இத்தனை தத்துவ கருவிகளா, பார்த்தா எல்லாமே தத்துவ கருவிகளாவே இருக்கின்றனவே, இப்படி ஒரே தத்துவ கருவிகளாக ஆன்மாவுக்கு போய் சேர்ந்திருக்க இதன் காரணம் என்ன என்று கேட்பீர்களானால், இந்த தத்துவ கருவிகளை கொண்டு வினைகளை செய்தும் வினைக்கான பலன்களை நுகர்ந்தும் பண்பட்டு கடைசியில பொல்லாத ஆணவ மலத்தில் இருந்து இந்த ஆன்மா விடுபட வேண்டும், அதற்காகத்தான் இத்தனை தத்துவங்களும் இந்த ஆன்மாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று அருளந்த சிவம் அருமையாக அங்கு விளக்குகின்றார். எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்ததன் அணுவுக்கெண்ணில் தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கும் பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும் கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்ததன்றே. ஆரம்பத்துல பாருங்க, எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்ததன் இத்தனை 36 தத்துவங்கள் ஆன்மாவுக்கு சேர்ந்தது காரணம் என்ன அப்படின்னா கேள்வி ஆரம்பிச்சுட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு, பொல்லாத ஆணவத்தை போக்கவும் புகுந்தது என்றேங்கிறார். இந்த பொல்லாத ஆணவ மனத்தை போக்குவதற்காக தான் எம்பெருமானால் இந்த 36 தத்துவங்களும் வழங்கப்பட்டன. சரி, இந்த தத்துவங்களை பெற்று எப்படி இந்த ஆணவங்களத்தை ஆன்மா போக்குது அப்படின்னா, அதுதான் இடையில உள்ள ரெண்டு அடிகளை சொல்றாரு. வினைகளை செய்து வினைப்பழங்களை முகர்ந்து அதன் மூலம் பண்பட்டு ஆணவங்களத்திலிருந்து விடுபடுகின்றது. ஆகவே ஆறாறு தத்துவங்களை பெற்று அதனால் ஆணவங்களத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். எந்த முறையில் என்றால், வினைகளை செய்து வினைப்பழங்களை முகர்கின்ற முறையிலே என்ற ஒரு முறையிலே இங்கே ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது என்றார். இன்னொரு சிந்தனை என்னவென்றால், ஏன்னா உண்மை விளக்கம்னா இங்க எல்லாரும் கேட்டதாகத்தான் இருக்கும், அதனால புதிதாக அந்த சொற்களுக்கு சொல்லக்கூடிய சாதாரண பொருளை இங்க வந்து சொல்ல வேண்டியது எல்லாமே கேட்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே இங்க தோன்றுகின்ற சில சிந்தனைகளையும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆறாறு தத்துவத்தெல்லாம் அடைமொழி இல்லாம சொல்லியிருக்கிறார். ஆறாறு 36 தத்துவம். ஆணவம் ஏது, ஆணவத்தையும் அடைமொழி இல்லாம சொல்லியிருக்கிறார். ஆனா வினையை சொல்லும் போது மட்டும் அன்றேதான் மாறா வினை ஏது அப்படின்னா, அப்போ என்ன அப்படின் அந்த வினையினுடைய தன்மை என்னவென்றால், அந்த வினையானது அது வந்து பலன் தருவதிலே மாறாது. ஆகவே எந்த காலத்தில் எந்த வினைப்பயனை அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளதோ அந்த காலத்தில் அந்த வினைப்பயன் வந்து வந்து சேரும். ஏனென்றால் அது கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டது என்று சொல்வார். ஒரு பிறவிலே ஒருவர் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன செய்யாது, மாறாது என்று சொல்வார். ஆகவே அன்றேதான் மாறா வினை ஏது என்று சொல்லியிருக்கின்ற, அதாவது ஊழிர் பெருவலி யாவுல என்று பல்லவ பிறந்ததையும் கேட்பார். ஊழை விட வலிமையானது வேறு என்ன? ஊழ் என்பது என்ன? இந்த பிராரத்த வினைதானே. அதனால அன்றையதான் மாறா வினை ஏது. இப்படி மாறாமல் பலன் தரக்கூடிய ஒரு இயல்பு அந்த வினைக்கு தொன்றுதொட்டு உண்டு. ஆகவே அன்றையதான் மாறா வினை ஏது. சில உரையாசிரியர்கள் அன்றையதான் மாறா அப்படின்னு அடை இருக்கு பாத்தீங்களா, இந்த அடைமொழி பாடல்ல வந்து வினைக்கு இருக்கின்றது. இருந்தாலும் செய்யுள்ள முன்ன பின்ன மாற்றி வைத்து பொருள் கொள்ளலாம். இந்த அன்றேதான் மாறா என்பதை ஆணவத்துக்கு அடைமொழியாக்கக்கூடிய அப்படி அடைமொழியாக்கி சில உரையாசிரியர்கள் விளக்கம் தந்துள்ளார். அப்ப அவர்கள் எப்படி கொண்டு கூட்டிக் கொள்கின்றார்கள் என்றால், ஆறாறு தத்துவம் ஏது, அன்றேதான் மாறா ஆணவம் ஏது, அப்புறம் வினை ஏது. ஏன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அன்றேங்க அனாதியே, மாறாத தன் நிலையில் சிறிதும் திரளாத அனாதியே ஆணவம் என்ன செய்து ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு அந்த மறைப்பிலிருந்து கொஞ்சம் கூட அது அப்படியே மறைச்சிட்டு இருக்கு தொன்று தொட்டு. அந்த சித்தாந்த கருத்துக்கு பொருந்தும்படியாக அன்றேதான் மாறா ஆணவம் ஏதுனா அதோட ஆணவத்தோட கூட்டிக் கொண்டு பொருள் சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு கருத்து. ஆகவே இப்படி மும்மலங்களையும் கேட்டார்.